அறிவு நாளிது மனமே தேவனி உரையை தியானம் செய் கவனமே. ஓய்வு நாளிது மனமே தேவனி உரையை தியானம் செய் கவனமே. தேய தந்தைய தேயர் புதவிய தெரிய சுவிசேஷ வசனமே. ஓய்வு நாளிது மனமே தேவனி உரையை தியானம் செய் கவனமே.
அன்பான வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களை இன்றும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் முன் சற்று நேரம் ஜெபம் செய்வோமா?
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை நீரே பாதுகாத்தீர், எங்களை வழி நடத்தினீர், எங்களுக்கு தேவையான சுகத்தை கொடுத்தீர், ஞானத்தை கொடுத்தீர், பாதுகாவலை தந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த நேரத்திலேயும் பல்வேறு இடங்களிலிருந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலையும் சகோதரியுடைய வாழ்க்கையிலையும் நீர் போதுமானவராய் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யாராவது கவலையோடு துக்கத்தோடு இந்த நேரத்தில் உம்முடைய சன்னிதானத்திலே நிற்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்கள் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு உம்முடைய சமாதானத்தை கொடுத்து கடந்த நாட்களை குறித்து அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற பாரங்களை எடுத்து போட்டு உமக்குள்ளே இருக்கிற திருப்தியோடு கூட நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு கூட எதிர்காலத்தை சந்திக்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய வாரத்திலேயும் கர்த்தர்தாமே புதிய கிருபைகளை தாரும், உமக்குள்ளே வளர எங்களுக்கு உதவி செய்தலும் உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் இந்த வாரத்திலேயும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் நல்ல சூழ்நிலைகளையும் கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் மருத்துவமனையிலே பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களுக்கு தேவையான அன்பையும் கரிசனையையும் பொறுப்புணர்வையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். காலங்களை பார்த்து பணி செய்யாதபடி அர்ப்பணிப்போடு கூட உம்முடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் தங்கள் பணியை நிறைவேற்ற உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையான பொறுமையை தாரும், உம்முடைய பரலோக ஞானத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே வாகன ஓட்டுநர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகாய விமானத்தையோ ரயிலையோ பேருந்துகளையோ கப்பல்களையோ ஆண்டவரே ஓட்டிச் செல்லும் ஒவ்வொருவருக்கும் தேவையான பாதுகாவலை தாரும், விழிப்புணர்வை தாரும், ஞானத்தை தாரும், அவர்களை சுற்றி இருக்கிற இயந்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவையும் தெளிந்த புத்தியையும் நீர் தந்து அவர்கள் செய்யும் பணியை கவனத்தோடு செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களோடு கடந்து செல்லும் பயணிகள் ஒவ்வொருவரும் பத்திரமாய் போய் சேர உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே வேதாகம பள்ளிகளிலே கல்லூரிகளிலே பயின்று கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எந்த நோக்கத்தோடு அங்கே சென்றார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். தகப்பனே, எங்களுடைய தேசம் உம்மை அறியும் அறிவினாலே நிரப்பப்படத்தக்கதாக இந்த முறை பிள்ளைகளை கர்த்தர் ஏற்று விதமாய் ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவையான காரியங்களை இழந்து போய் விடாதபடி கவனத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை சரியானபடி கற்றுக்கொள்ள உதவி செய்யும். வேதத்தை படிக்க 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 அவர்கள் விசுவாச வீரர்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் பணிக்கு திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிற உள்ளங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். அவர்கள் ஆரம்பித்திருக்கிற புதிய ஆண்டிலே கர்த்தர்தாமே ஒவ்வொரு நாளும் கூட தங்கியிருந்து பரிசுத்தத்திலே வளர, அன்பிலே வளர, கனியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பல ஆண்டுகளாய் வாஞ்சியோடு ஜெபிக்கிற அநேக காரியங்களை இந்த ஆண்டிலே கர்த்தர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர் என்ற நிச்சயத்தோடு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அருமையானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த நான்காவது பரீட்சையை நாம் பார்த்தோம். தொடர்ந்து 11 வசனம் முதல் இன்று நாம் சிந்திப்போம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
யாக்கோபு தனது நிருபத்தில் எழுதும்பொழுது நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லியிருக்கிறார். இதை யாக்கோபு 2:21 நாம் பார்க்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, கொஞ்சம் போருங்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டானா? அவனுடைய சரீரத்திற்குள்ளே கத்தியை பாய்ச்சினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. இப்பொழுது ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். எப்படி அது அவருக்கு தெரியும்? ஆபிரகாமுடைய செயலினாலே தெரியும். அதற்கு முன் விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான். இப்பொழுது அவன் நீதிமான் என்று தனது செயலிலும் காண்பித்து விட்டான். அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். அவர் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, அவர் மேலே உங்களுக்கு இருக்கிற அன்பு, பயபக்தி எல்லாமே உண்மையானதா இல்லையா என்பது அவருக்கு தெரியும். ஆனால் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ அது தெரியாது. உங்களுடைய செயல்களைத்தான் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். எனவேதான் யாக்கோபு கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று கூறுகிறார். விசுவாசமானது ஏதாவது ஒரு செயலை நிகழ்விக்க வேண்டும். தேவன் ஆபிரகாமை பரிசோதித்தார். தேவன் அழைக்கும் எந்த மனிதனையும், தேவன் ரட்சிக்கும் எந்த மனிதனையும் அவர் பரிசோதிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் ஆபிரகாமையும் பரிசோதித்தார். இன்றும் தன்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களை அவர் சோதிக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் பரிசோதிக்கிறார். இந்த பரிசோதனைகள் எல்லாம் எதற்காக என்றால், நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக, நம்மை உறுதிப்படுத்துவதற்காக, அவருடைய கரங்களிலே நாம் பயனுள்ள பாத்திரங்களாக மாறும்படியாகத்தான் இந்த பரீட்சை. இப்பொழுது ஒரு உன்னதமான பரீட்சை ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. இதற்கு பின்னர் அவனிடத்திலே தேவன் எதையுமே கேட்க முடியாது. சரி பாருங்கள், ஆதியாகமம் 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஏதேன் தோட்டத்திலிருந்து கல்வாரி சிலுவை வரை மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த ஆட்டுக்கடாதான் பலியாக கொடுக்கப்பட்டு வந்தது. இது எனக்காகவும் உங்களுக்காகவும் அறித்த இயேசு கிறிஸ்துவை முன்னறிவித்து வருகிறது. ஆனால் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் உலகத்திலே வந்தபொழுது எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் போய் சிலுவையிலே மரித்தார். ரோமர் 8:32 என்ன வாசிக்கிறோம்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? சிலுவை மரத்தின் மேலேதான் தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தது. இதை நாம் சிந்திக்க வேண்டியது மிக முக்கியமானது. தொடர்ந்து 14 பாருங்கள். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஏகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. பின்னொரு காலத்திலே சாலமோன் தேவாலயத்தை கட்டினார் என்று அநேகர் விசுவாசிக்கிற அந்த இடத்திற்கு ஏகோவா ஈரே என்று ஆபிரகாம் பெயரிட்டார். கொல்கதா என்றால் கபால ஸ்தலம் என்று அர்த்தம். அதே மலையின் தொடர்ச்சியிலேதான் தேவ ஆலயமும் எழும்பியது. அங்கேதான் ஆபிரகாமின் குமாரன் பலிபீடத்திலே வைக்கப்பட்டான். அங்கேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். இது உன்னதமான அற்புதமான ஒரு காட்சியாகும். இந்த இடத்திற்கு ஏகோவாயிரே என்று ஆபிரகாம் பெயரிடுகிறார். இதன் பொருள் என்னவென்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். இந்த இடத்திலேதான் ஆபிரகாமுடைய இடத்திலே தேவன் இடைப்பட்டார். சரி, தொடர்ந்து தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை உறுதி செய்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். இரண்டாவது முறையாக கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து கூப்பிடுகிறார். பாருங்கள் ஆதியாகமம் 22:15-16. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாந்தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். இங்கே நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையாகவே ஆபிரகாம் அதை செய்தானா? ஆபிரகாம் அவனுடைய குமாரனை பலியிடவில்லை. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது மட்டுமல்ல, நாம் பார்க்கிறது போல
தேவன் அறிந்திருக்கிறது போல உலகமே அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே முதலாவது தன்னுடைய இருதயத்திலே மகனை ஒப்புக் கொடுத்து விட்டான். எனவேதான் அவன் செயல்பட ஆரம்பித்தான், அவனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினான். எனவே அந்த காரியத்தை செய்து முடித்ததாகவே தேவன் கணக்கில் எடுக்கிறார். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். அது மட்டுமல்ல, மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவனுடைய செயலினாலும் அவன் நீதிமானாக்கப்பட்டான். தன்னுடைய இருதயத்திலே விசுவாசம் உண்டு என்பதை செயலிலே வெளிப்படுத்தினான். கவனித்தீர்களா? உன் ஏக சுதனென்று பாராமல், இதைத்தான் புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவனும் தமது ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்புக் கொடுத்தார். இந்த நிகழ்ச்சி மூலமாக யார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றாலும் இந்த இடத்திலே ஒரு மனிதன் அனுப்பப்பட வேண்டும், தகுதியுள்ள ஒரு இரட்சகர் அனுப்பப்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த அதிகாரத்திலே இந்த ஒரு பெரிய சத்தியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனே பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்று ஆபிரகாம் தீர்க்க தரிசனமாக முன்னுரைத்தார். எனவேதான் அங்கே அவர்கள் ஆட்டுக்குட்டியை கண்டுபிடித்து பலியிடவில்லை, ஆட்டுக்கடாவை கண்டெடுத்து பலியிட்டார்கள். ஈசாக்கை பலியிடுவது தவறு என்பதனாலே தேவன் ஆபிரகாமின் கரத்தை தடுத்து நிறுத்தினார். என்றாலும் 1900 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் ஒப்புக் கொடுத்தார். தேவன் ஆபிரகாமுடைய குமாரனை பலியிடாதபடி தடுத்து நிறுத்தினார். ஆனால் தனது சொந்த குமாரனை எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் விட்டுக் கொடுத்தார். அதியாகமம் 22:17-18 வசனங்களை பாருங்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். உன் சந்ததிக்குள் என்று சொல்லும் பொழுது எதை குறித்து இங்கே கர்த்தர் சொல்கிறார்? கலாத்தியர் 3:16 வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் இதை எவ்வாறு அப்போஸ்தலனாய பவுல் விளக்கி காண்பிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கிறேன், கலாத்தியர் 3:16 வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. எனவே ஆதியாமத்திலே தேவன் சொன்ன அந்த சந்ததி கிறிஸ்துவின் சந்ததியே என்று வேதமே நமக்கு தெளிவாக சொல்கிறது. இந்த கலாத்தியர் 3:8 வசனத்திலே நாம் வாசித்து பார்த்தால், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது என்று பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமுக்கு எப்பொழுது சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்? எப்பொழுது ஆபிரகாமின் மகனான ஈசாக்கை பலியிடும்படியாக அழைப்பு கொடுத்தாரோ அப்பொழுதுதான் தேவன் இந்த சுவிசேஷத்தை அவனுக்கு பிரசங்கித்தார். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த சந்ததி கிறிஸ்துதான். இதுதான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம். பொதுவாக அநேக வேளைகளிலே அநேகர் கவனிக்காமல் கடந்து செல்கிற ஒரு சத்தியத்தை நான் சற்றே கவனிக்க விரும்புகிறேன். பல வேளைகளிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் இந்த பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் எல்லாரும் சிறந்த மனிதர்கள்தான். இருந்தாலும் நம்மை போல அவர்கள் மிக சுறுசுறுப்பானவர்கள் அல்ல என்று நாம் நினைக்கிறோம். நாம் அறிந்திருக்கிற அளவு அவர்களுக்கு தெரியாது என்று எண்ணுகிறோம். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் சுவிசேஷத்தை குறித்தும் எனக்கும் உங்களுக்கும் தெரிந்திருக்கிறதை விட ஆபிரகாமுக்கு அதிகமாக தெரிந்திருக்கிறது என்று சொல்லலாம். இதை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே ஒரு முறை கூறியிருக்கிறார். கவனிங்கள், யோவான் 8:56 வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். எனவே நாம் புரிந்திருக்கிறதை விட ஆபிரகாம் அதிகமாகவே தெரிந்திருப்பார். தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் இரட்சகர் மட்டும் அப்பொழுது வரவில்லை. ஆனால் அன்று ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக செலுத்த சென்றபொழுது அது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் மூன்றாவது நாள் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நிழலாட்டமாய் காட்டியது. எனவேதான் அப்போஸ்தலனாய பவுல் தேவன் ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் சொன்னார் என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 22:18 இறுதியிலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, இன்றைய நாளை பொறுத்தமட்டிலேயும் சுவிசேஷமானது, அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியானது உலகத்தின் எத்தனையோ பகுதிகளிலே பரவிவிட்டது. ஆனால் இன்னும் அவரை குறித்து கேள்விப்படாதவர்களும் இருக்கிறார்கள். நம்மோடு வசிக்கும் மக்கள் மத்தியிலேயும் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். என்றாலும் அன்று அவர் சொன்ன அந்த ஆசீர்வாதம், அதாவது சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஆசீர்வாதம் வந்துவிட்டது. இன்றைக்கு தேசங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வந்திருக்கிறது. 18 வசனத்தின் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் என்று சொல்கிறார். கீழ்ப்படிதலானது ஆபிரகாமின் விசுவாசத்தில் சார்ந்திருந்தது. விசுவாசம் எப்பொழுதுமே ஒரு செயலுக்கு நேராய் நம்மை வழிநடத்த வேண்டும். ஏனென்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இப்பொழுது நாம் ஆபிரகாம் மீண்டுமாக பெயர் சபாவிற்கு திரும்பி போவதை பார்க்கிறோம். பாருங்கள், அதியாமும் 22 அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கிறேன். ஆபிரகாம் தன் வேலைக்காரர் இடத்துக்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர் சபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயர் சபாவிலே குடியிருந்தான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காளும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். இவ்வாறு கூறி மில்காள் பெற்ற பிள்ளைகளை குறித்து தொடர்ந்து அவன் கூறுகிறான். எனவே இங்கே நான் வாசித்தது போல ஆபிரகாமின் இந்த 4வது பரீட்சைக்கு பிறகு அவர் பெயர் சபாவிலே போய் குடியிருக்கிறார். இந்த வசனங்களிலே ஆபிரகாமின் குடும்பத்தின் சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். 6வது நிலையே ஆபிரகாம் அவனுடைய சகோதரனாகிய நாகோரை விட்டு பிரிந்து விட்டான். நாகோரின் சந்ததியை குறித்து வேதத்திலே நாம் கற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆனாலும் பின்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையோடு அது சம்பந்தப்பட போகிறது. 21-24 வசனங்கள் வரை நாம் பார்ப்போம் என்றால் அங்கே நாகோருடைய பிள்ளைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் ஆதியாகமம் 23 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இங்கே சாராளுடைய மரணத்தை குறித்தும் அடக்கத்தை குறித்தும் வாசிக்கிறோம். சாராளை அடக்கம் செய்ய ஆபிரகாம் ஒரு குகையை வாங்குகிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 23 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். இவ்வளவே சாராளுடைய வயது. கானான் தேசத்திலுள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். கவனித்தீர்களா? இப்பொழுது சாராளின் வயது 127. ஈசாக்கு பிறந்தபொழுது அவளுக்கு 90 வயது. அப்படி என்று சொன்னால் சாராள் மரணமடையும் பொழுது ஈசாக்கு 37 வயதுடையவனாய் காணப்படுகிறான். கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். இது எபிரோனிலேதான் இருக்கிறது. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த இடத்திலேயும் சாராளை அடக்கம் செய்ய ஒரு குகையை அவன் விலைக்கு வாங்க வேண்டியிருக்கிறது. வேறு எங்காவது கொண்டு போய் சாராளை புதைத்தால் என்ன? ஏன் இந்த இடத்திலே சாராளை புதைக்க வேண்டும்? அந்த தேசத்தை குறித்து அவர் அவ்வாறு செய்தார் என்று சொல்லலாம். தொடர்ந்து வரும் வசனங்களிலே சில வாக்கு தத்தங்களை குறித்தும் நாம் பார்க்கிறோம். என்றாலும் இந்த பகுதியிலேயும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் உண்டு. 3-4 வசனங்களை கவனியுங்கள். பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடே பேசி, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான். அருமையானவர்களே, தேவன் வாக்கு பண்ணின அவனுக்கு சொந்தமான அந்த இடத்திலேயும் தன்னை ஒரு அந்நியனும் பரதேசியும் என்று அழைக்கிறான். இது நமக்கு ஒரு அருமையான சத்தியம். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறவர்களாயிருந்தாலும் நாமும் இந்த உலகத்தை பொறுத்தமட்டிலேயும் அந்நியர்களும் பரதேசிகளும் என்ற உணர்வு எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். நிரந்தரமாக இந்த உலகத்திலேயே தங்கிவிடுவதைப் போல அநேகர் நினைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாளிலே இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லப் போகிறோம். நமக்கு நித்திய நகரம் வேறு ஒரு இடத்திலே இருக்கிறது. அந்த எண்ணத்தோடு நாம் அந்நியரும் பரதேசியும் என்ற உணர்வு எப்பொழுதும் நமக்கு இருக்கும் என்றால் இந்த உலகத்தை நாம் அதிகமாக நேசிக்க மாட்டோம். சரி, 5-6 வசனங்களை பாருங்கள். அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதித்தரமாக, எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும். எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும். நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள். இந்த உலகத்திலே மகா பிரபுக்கள் என்ற வரிசையிலே வாழுகிற மக்களுக்கு இங்கே ஒரு செய்தி அடங்கியிருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே பிரசித்தி பெற்றவர்களாயிருந்தாலும், மற்றவர்கள் மதிக்கும் முக்கியமானவர்களாயிருந்தாலும், நம்முடைய தேவைக்கு நாம் பணம் கொடுத்து எதையும் வாங்குவதே சரியான ஒரு குணநலன். மற்றவர்கள் இலவசமாக கொடுக்கிறார்கள் என்று வாங்கினால் நாம் தரத்திலே தாழ்ந்து போகிறோம் என்ற உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஏத்தின் புத்திரர் இங்கே ஆபிரகாமுக்கு மனமுவந்து கல்லறையை கொடுக்க முன் வருகிறார்கள். எந்த இடத்தை வேண்டுமானாலும் நீர் எடுத்துக்கொள்ளும் என்பது போல சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதை நாங்கள் உமக்கு சந்தோஷமாக தருகிறோம் என்பது போல பேசுகிறார்கள். இது எதை காட்டுகிறது? ஆபிரகாமினுடைய வாழ்க்கையானது ஏத்தின் புத்திரருடைய இருதயத்தை தொட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து அவர்கள் சொல்லும் பொழுது நீர் மகா பிரபு என்று அழைக்கிறார்கள். தொடர்ந்து 7-9 வரை பாருங்கள். அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அவர்களோட பேசி, என்னிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால், நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோகாருடைய குமாரனாகிய எப்பெரோன் தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாயிருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றான். அருமையானவர்களே, ஆபிரகாம் தெரிந்து கொண்டதுதான் மக்பேலா என்ற குகை. ஆனால் ஆபிரகாம் அதை விலை கொடுத்து வாங்க விரும்புகிறான். எதையுமே இலவசமாக பெற்றுக்கொள்ள அவன் விரும்பவில்லை. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், தேவனே அந்த நிலத்தை அவனுக்கு கொடுக்கும் வரை எது அவனுக்கு தேவையோ அதை விலை கொடுத்து வாங்குகிறார். எனவே அவன் சாராளை அடக்கம் செய்ய ஒரு இடத்தை விலை கொடுத்து வாங்குகிறான். அருமையானவர்களே, மீண்டும் ஒரு கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். அதாவது, சாராளை ஏன் வேறு எங்கேயும் ஆபிரகாம் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை? இது வாக்குத்தத்த பூமி. எனவே எதிர்காலத்தின் நிச்சயத்தை உணர்ந்தவராய் அங்கே அடக்கம் செய்கிறான். வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது தேவன் இரண்டு முக்கியமான நோக்கத்தை உடையவராயிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அதாவது, உலக பிரகாரமான ஒரு நோக்கம், அடுத்தது பரலோகம் தொடர்பான ஒரு நோக்கம். இந்த பூமி தொடர்பாகவும் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? நீங்களும் நானும் வாழுகிற இந்த உலகம் நித்தியத்திற்குள்ளே கடந்து செல்லப் போகிறது. அதாவது, ஒரு புதிய வானமும் ஒரு புதிய பூமியும் உண்டாக்கப்படப் போகிறது. ஆனால் ஒரு உலகம் உண்டு, அதிலே நித்திய நித்தியமாய் மனுக்குலம் சஞ்சரிக்கப் போகிறது. இதுதான் தேவன் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம். இன்றைக்கு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற காரியங்கள் முடிந்தவுடனே இந்த பூமியை ஏதோ குப்பை கூடையிலே அவர் போட்டுவிடப் போகிறதில்லை. தேவன் இந்த பூமியை புதுப்பிக்கப் போகிறார். அந்த புதிய பூமியானது நித்தியத்திற்குள்ளே செல்லும். அதிலே மக்கள் குடியிருப்பார்கள். இதுதான் ஆபிரகாமுடைய நம்பிக்கை. இந்த இடத்தில்தானே ஆபிரகாமும் அடக்கம் பண்ணப்பட விரும்பினார். ஏனென்றால் அப்பொழுதுதான் உயிர்த்தெழுதல் நடைபெறும் பொழுது இரண்டு பேரும் ஒரே இடத்திலே உயிர்த்தெழலாம். அவனுக்கு பின்னாலே எத்தனையோ பேர் வருவார்கள் என்பதெல்லாம் கணக்கெடுக்கவில்லை. இதுதான் அவருடைய நம்பிக்கை. இது பூமி கடுத்த நம்பிக்கை. இது உண்மையாகும். அருமையானவர்களே, யோவான் 14:3 இயேசு தனது சீஷர்களிடத்திலே என்ன சொல்கிறார் பாருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இங்கே இயேசு கிறிஸ்து புதிய எருசலேமை குறித்து பேசுகிறார். இந்த நாட்களிலேயும் அது ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்திற்குத்தான் திருச்சபையானதும் செல்லப்போகிறது. புதிய எருசலேம் தான் நித்திய நித்தியமாய் தங்கப்போகிற ஸ்தலம். இந்த போதனையானது சீடர்களுக்கு புதிய ஒரு காரியமாயிருந்தது. இன்று வாழ்கிற அநேக கிறிஸ்தவர்களுக்கும் கூட இது புதிய போதனையாயிருக்கிறது. தேவன் ஆபிரகாமை பார்த்து இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு உன்னை எடுத்துச் செல்வேன் என்று சொல்லவில்லை. அதற்கு பதிலாக திரும்ப திரும்ப இந்த தேசத்தை உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்றுதான் அவர் கூறினார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். இந்த காரணத்தினாலேயே ஆபிரகாம் சாராளை இங்கே அடக்கம் செய்தான். இதுவே மரித்த அவனுடைய மக்களை அடக்கம் செய்யும் இடமாயிற்று. அவனும் அந்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்பட விரும்பினான். அதுபோலவே அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டான். ஆபிரகாம் அடக்கம் செய்யப்பட்டது எருசலேமுக்கு கிழக்கே சுமார் 20 மைல் தொலைவிலே எபிரோனிலே ஒரு இடமாகும். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளின் நம்பிக்கை வேறு. இவை எல்லாமே உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எனவேதான் இந்த அடக்கம் இத்தனை முக்கியமானதாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஆபிரகாம் இந்த குகையை வாங்குவதற்கான செயல்பாட்டிலே ஈடுபடுகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 23:10-12.
எபெரோன்
ஏத்தின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏத்தியனாகிய எபெரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பிரதித்திரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, என் வார்த்தையை கேளும். அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன், அதிலிருக்கும் குகையையும் உமக்கு தருகிறேன், என் ஜனபுத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன், உம்மிடத்திலிருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். அப்பொழுது ஆபிரகாம் அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து ஆபிரகாமையும் தாராள மனதுள்ள அந்த மக்களையும் குறிப்பாக இந்த எபெரோனையும் கவனியுங்கள். அந்நாட்களிலே அவ்வளவு பரந்த மனமுள்ளவர்களாய் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பல வேளைகளிலே அந்நாட்களிலே மக்கள் குகைகளிலே வாழ்ந்தார்கள். ஒருவரை ஒருவர் கம்புகளினாலே கல்களினாலே அடித்துக் கொள்ள விரும்பினார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிற இந்த மக்களும் சிறந்தவர்களாகவே காணப்படுகிறார்கள். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இக்காலத்திலேதான் மக்கள் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு நாகரீகமும் அற்றவர்களாய் மக்கள் வாழ்கிறார்கள். அதைத்தான் செய்தித்தாள்களிலே நாம் வாசிக்கிறோம், தொலைக்காட்சிகளிலே நாம் பார்க்கிறோம். கொடூரமானவர்களாகவும் கிருபையற்ற மனிதர்களாகவும் அப்படிப்பட்ட காரியங்களையே பார்க்க விரும்புகிறவர்களாயும் இருக்கிறார்கள். இன்றைய நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அன்றைய பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் பேச வேண்டுமென்றால் நம்மை குறித்து இப்படித்தான் அவர்கள் பேசுவார்கள். ஆனால் அவர்கள் எவ்வளவு பரந்த மனமுள்ளவர்களாய் சிறந்தவர்களாய் இருந்தார்கள் என்பது ஆச்சரியமானதாயிருக்கிறது. ஆபிரகாம் அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்தான் என்று வாசிக்கிறோம். 13 அந்த நிலத்தின் விலையை தருவேன் என்று சொல்கிறார். 15 அந்த நிலம் 400 சேக்கல் நிறை வெள்ளி பெறும் என்று எபெரோன் கூறுகிறார். 16 நாம் பார்க்கிறது போல 400 சேக்கல் நிறை வெள்ளியை ஆபிரகாம் நிறுத்துக் கொடுக்கிறார். இவ்வாறாக எல்லாருக்கும் முன்னர் மம்ரேக்கு எதிரே மக்பேலாவில் உள்ள அந்த நிலமும் பூமியும் குகையும் மரங்கள் எல்லாமே ஆபிரகாமுக்கு சொந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டது. எனவே அந்த இடத்திலே சாராளை அடக்கம் செய்தார்கள். 20 பார்க்கிறது போல இந்த நிலமும் குகையும் ஆபிரகாமுக்கு சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த இடத்திலேதான் எபிரோனிலே ஒரு மசூதி கட்டப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே ஒரு முக்கியமான மசூதி அது என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால், அரபியர்கள் அத்தனை பேருமே ஆபிரகாமை தங்களுடைய தகப்பனாக பார்க்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்ட எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, இன்றைய நிகழ்ச்சியிலே பரிபூர்ணமாய் தேவனை விசுவாசித்து தன் சொந்த குமாரனையே பலியிட அர்ப்பணித்த ஆபிரகாமை நாம் சிந்தித்தோம். அப்படி பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் அதை பொருட்படுத்தி ஒரு ஆட்டு கடாவை பலியிடும்படியாக கொடுத்தார். மட்டுமல்ல, ஈசாக்கின் இந்த பலிபீட நிகழ்ச்சியானது கிறிஸ்துவின் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் நிழலாட்டமாய் இருக்கிறது என்பதை சிந்தித்தோம். பின்னர் வாழ்கிற நாம் அவர் நமக்காக பாடுபட்டார் என்பதை விசுவாசிக்கும் விசுவாசமே சிறந்தது.
நிகழ்ச்சி கேட்ட உங்களுக்கு எங்கள் நன்றி. உங்கள் கடிதங்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்கள் 9442252627, மற்றும் ஒரு எண் 9585446460.
கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். யோவேல் 2:18.